நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
தெற்கு ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகம் அண்மையில் ஒரு ஆய்வு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதிலே கருவுற்றிருக்கின்ற தாய்மார்கள் பருமனாக இருந்தால் பிறக்கின்ற குழந்தைக்கு மூளை அபிவிருத்தியில் சில சிக்கல்கள் ஏற்படலாம் என்று அந்த அறிக்கை முடிவிலே கூறியிருக்கிறார்கள். இது குறித்து விரிவாக பேசுவதற்காக சிட்னியிலே பல வருடங்களாக குழந்தை மருத்துவராக கடமையாற்றும் டாக்டர் மித்ரன் குமாரசாமி அவர்களை இன்று சந்திக்கிறோம். வணக்கம் டாக்டர் மித்ரன்.
வணக்கம் சஞ்சயன்.
உங்களுடன் ஏற்கனவே இரண்டு முறை நாங்கள் உரையாடியிருக்கிறோம். ஆட்டிசம் பற்றி உங்களது அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்திருக்கிறீர்கள். இன்று தெற்கு ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கை பற்றி சற்று விரிவாக பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த ஆய்வை டாக்டர் பெரக்கட் டுகோ என்பவர் நடத்தியிருக்கிறார். அதிலே கூறப்பட்டிருக்கின்ற முக்கிய கருத்துக்களை முதலில் நமது நேயர்களுக்கு கூறுவீர்களா?
நன்றி சஞ்சயன். இது ஒரு மிக உதவியான ஒரு ஆராய்ச்சி கட்டுரை ஒன்றை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த கட்டுரையின் அடிப்படையிலே பெண்கள் கர்ப்பம் அடைவதை குறித்து சிந்திப்பார்கள். ஆனால் இதிலே இருந்து வெளிவர சில காரியங்களை அவதானிப்பது உதவியாக இருக்கும். ஆனால் இந்த கட்டுரையை பற்றி நான் சில விஷயங்களை கூற விரும்புகிறேன். அதாவது திஸ் இஸ் கால்ட் சிஸ்டமேட்டிக் ரிவ்யூ அண்ட் மெட்டா அனாலிசிஸ். அதாவது இந்த கட்டுரை ஆராய்ச்சியாளர்கள் இந்த விஷயத்தை குறித்து வேறு பல ஆராய்ச்சியாளர்கள் செய்த கட்டுரைகளின் பின்னணியை எடுத்து அதிலே உள்ள சில உண்மைகளையும் அவதானிப்புகளையும் ஒன்றாக சேர்த்து அதன் மூலமாக இந்த முடிவுகளுக்கு வந்திருக்கிறார்கள். இந்த முடிவுகள் திட்டவட்டமாக நடைமுறைப்படுத்த வேண்டிய முடிவுகள் அல்ல. ஆனால் இதிலே இருந்து வெளிவரும் சில காரியங்களை நாங்கள் அவதானத்துக்கு எடுத்துக்கொள்வது எதிர்காலத்திலே ஆட்டிசம் போன்ற நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸ் வளர்ச்சியை, அதாவது இன்சிடென்ஸை நாங்கள் குறைப்பதற்கு உதவியாக இருக்கும். அத்தோடு இந்த கட்டுரையிலே ஒரு நல்ல அம்சம் என்னவென்றால், நீங்கள் லிட்ரேச்சரை ஆராய்ந்து பார்த்தால் முந்தியும் இந்த சிஸ்டமேட்டிக் ரிவ்யூஸ் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் மிக ரீசன்ட்லி, அதாவது செப்டம்பர் 2024 இந்த பப்ளிகேஷன் வந்திருக்கிறது. எனவே இவர்களுடைய ஆராய்ச்சி முன் செய்த பல ஆராய்ச்சிகளையும் உள்ளடக்கி அமைந்ததாக இருக்கிறது. அவர்களுடைய மெத்தடாலஜி மிக நல்ல முறையாக இருப்பதனால் இதிலிருந்து வார சில காரியங்களை நாங்கள் கருத்துக்கு எடுக்க வேண்டும். இந்த ஆராய்ச்சியிலிருந்து நாங்கள் நடைமுறையிலே காணக்கூடியது என்னவென்றால், உலக ரீதியாக ஒபிசிட்டி கூடிக்கொண்டு வருகிறது. ஆட்டிசம் அதே போன்ற நியூரோ டெவலப்மெண்டல் நியூரோ டைவர்ஸ் கண்டிஷன்ஸ் கூடிக்கொண்டு வருகிறது. எனவே இந்த சமயத்திலே நாங்கள் அதை குறித்து அவதானம் எடுப்பது மிகவும் ஒரு முக்கியமானது. இந்த கட்டுரை ஒரு முக்கியமான கட்டுரையாக அமைந்திருக்கிறது.
இந்த ஆய்வு முடிவிலே அவர்கள் உடற்பருமனுக்கும் மூளை அபிவிருத்தியால் வருகின்ற கோளாறுகளுக்கும் தொடர்பு இருப்பதாக உறுதியாக கூறுகிறார்களா, இல்லை ஏதாவது இருக்கலாம், இது குறித்து மேலும் ஆராய்ச்சிகள் நடத்த வேண்டும் என்று கூறுகிறார்களா?
அவர்கள் உறுதியாக கூறவில்லை. ஆனால் அவர்களுடைய அவதானிப்பின்படி நிச்சயமாக ஒரு தொடர்பு இருக்கிறது என்று கண்டுகொண்டிருக்கிறார்கள். தொடர்பு இருப்பது கட்டாயம் அந்த ஒரு முடிவுக்கு வரும் என்பதற்கு ஆதாரம் இல்லை. அத்தோடு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது, ஒரு தாயானவர் கர்ப்பமாகி குழந்தையை பெறும் பொழுது அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸை நாங்கள் ப்ரீநேட்டல், அதாவது கர்ப்பம் ஆவதற்கு முன்பு அந்த தாயில இருந்த சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், கர்ப்பமாக இருக்கும் பொழுது இருக்கிற ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், பிள்ளை பிறக்கும் பொழுது பெரிநேட்டல் இருக்கிற ரிஸ்க் ஃபேக்டர்ஸையும் நாங்கள் கருத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ரிஸ்க் ஃபேக்டர்ஸை நாங்கள் ப்ராட்லியாக பார்ப்போமானால், பரந்த ரீதியாக பார்ப்போமானால், அவற்றை ஜெனட்டிக், என்வாயர்மெண்டல் அண்ட் இம்யூனாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் என்று கூறலாம். ஜெனட்டிக் என்று சொல்லும் போது பரம்பரை அழகில இருந்து பெறக்கூடிய காரணங்கள் இருக்கிறது. அந்த பரம்பரை அழகுகளை அவர்கள் இன்னும் குறிப்பாக அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் குடும்பங்களிலே இந்த மாதிரியான நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸ், உதாரணமாக ஆட்டிசம், அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர், மூட் டிசார்டர்ஸ், சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ், கண்டக்ட் டிசார்டர், பர்சனாலிட்டி டிசார்டர்ஸ், பேந்து ஈட்டிங் டிசார்டர்ஸ், ஸ்லீப் டிசார்டர்ஸ் என்று பலவிதமான குறைபாடுகளை அவதானித்திருக்கிறோம். அதிலே தொடர்பு இருக்கிறதுன்னு கூறப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுரையில இருந்து வந்த முடிவுகள் என்னவென்றால், தாய்மாருக்கு ஒபிசிட்டி இருக்குமானால், அதாவது ப்ரீ பிரெக்னன்சி ஆர் டியூரிங் பிரெக்னன்சி இருக்குமானால், ஆட்டிசம் ஏற்படுற சந்தர்ப்பம் 2.23 தரத்தாலே கூடுகிறது என்றும், ADHD என்றது 32% கூடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது என்றும், கண்டக்ட் டிசார்டர், அதாவது அந்த பிள்ளைகள் கொஞ்சம் எங்களை பாஷையில கூறுவதென்னா குழப்படியா இருப்பார்கள், சில காரியங்கள் அவர்கள் நாங்கள் எதிர்பார்க்காத மாதிரி கடுமையானதாக இருக்கும், 16% கூடுதல் கூறியிருக்கிறார்கள். எனவே இதை நாங்கள் கொஞ்சம் அவதானத்துக்கு எடுத்துக்கொள்வது நல்லது என்று நான் யோசிக்கிறேன்.
நீங்கள் ஒபிசிட்டி என்று கூறினீர்கள், அதாவது உடற்பருமன். இந்த உடற்பருமனை பற்றி சற்று தெளிவாக கூற வேண்டும் என்று கேட்கிறேன். ஏனென்று சொன்னால் எமது உயரத்திற்கும் உடல் எடைக்கும் உள்ள விகிதம், ஒரு வகையான விகிதம் தான் ஒபிசிட்டி அல்லது உடற்பருமனை அடையாளம் காட்டுகிறது. அதிலே எமது பின்னணி கொண்டவர்கள், இலங்கை, இந்தியா அல்லது தமிழ் பின்னணி கொண்டவர்கள் பொதுவாகவே அதிகமாகத்தானே இருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த ஆராய்ச்சி அவர்களை உள்ளடக்கியதா இல்லையா என்பது உங்களுக்கு இந்த கட்டுரையை படிக்கும் போது தெரிய வருகிறதா?
ஆம், நல்ல ஒரு கேள்வி சஞ்சயன். முதலாவதாக உங்களோட கேள்விக்கு நான் பதில் சொல்ல முதல், ஒபிசிட்டியை எவ்வாறு நாங்கள் வரவிலக்கணத்தின் கீழ் கொண்டு வருகிறோம், வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ஒபிசிட்டி, அதாவது பிஎம்ஐ 30 kg பெர் மீட்டர் ஸ்கொயருக்கு கூட இருக்குமானால் அதை நாங்கள் ஒபிசிட்டி என்று கூறுகிறோம். ஆப்ஸ்டெட்ரிக் ரீதியிலே 35-35 கூடுதலாக இருந்தால் ஹை ரிஸ்க் என்று நாங்கள் கூறுவோம்.
அதாவது கர்ப்ப முற்று இருக்கின்ற ஒரு தாயின் பிஎம்ஐ 35 வரை,
கர்ப்ப முற்று இருக்கிற தாயின் பிஎம்ஐ 35 மேலே இருந்தால் அது ஹை ரிஸ்க் என்று கூறுவோம். 30 மேலே இருந்தால் ஒபிசிட்டி என்று கூறுவோம். அவ்வாறு ஒரு கிளாசிபிகேஷன் இருக்கிறது உடற்பருமனுக்கு. எங்களுடைய பின்னணியிலிருந்து வருகிற மக்களுக்கு சாதாரணமாக நாங்கள் எங்களுடைய ஜெனட்டிக்ஸ் இன்ஃபுளுன்ஸ் கடுமையாக இருக்கிறது. அநேகமான பெண்களும் ஆண்களும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு உடல் பெருமன் கூடுவது பொதுவான ஒரு அவதானிப்பாக இருக்கிறது. இதற்கு காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இன்சுலின் என்ற ஒரு ஹோமோன் எங்களுடைய ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸ் லெவலை குறைப்பதற்கு உதவி செய்கிறது. ஆனால் சில வேளைகளே எங்களுடைய கிளங்கள் இன்சுலின் இருந்தாலும் ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸை கிளத்துக்குள்ளே செல்ல விடாமல் அது பரவி வேற மைக்ரோவெஸ்குலர் டேமேஜ்களை ஏற்படுத்துகிறது. இரண்டாவதாக எங்களுடைய பின்னணியிலே எங்களுடைய உணவருந்து முறைகள், எங்களுடைய விருப்பங்கள், எங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகள் ஒரு குறிப்பிட்ட வகையா இருக்கிறது. பொதுவாக சோறு சாப்பிடுபவர்களாக இருக்கிறோம். அந்த சோறை எவ்வளவு சாப்பிடணும், என்ன நேரத்துக்கு சாப்பிடணும் என்பது ஒரு காரணம். இரண்டாவதாக எக்ஸசைஸ் அண்ட் ஃபிட்னஸ் எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலேயே பலர் நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. இந்த நாட்டிலே வாழும் பொழுது, பிளவுகளிலே வாழும் பொழுது உள்ள வசதியான அமைப்புகளினாலே நாங்கள் அதை மேலும் நெக்லெக்ட் பண்ணலாம். இப்படியான காரியங்கள் முக்கியமாக இருக்கிறது ஒபிசிட்டி கூடிக்கொண்டு வருவதற்கு. அத்தோடு இங்கே இலகுவாக எங்களுக்கு பலவிதமான உணவுப் பொருட்களை பெறக்கூடியதாக இருக்கிறது. எனவே அதிகமாக நாங்கள் அன்ஹெல்தி ஃபுட்டை உட்கொள்கிறவர்களாக காணப்படுகிறோம்.
இதன் காரணமாக நாங்கள் இந்த ஆராய்ச்சி முடிவுகளை தட்டி கழிக்கலாமா?
இல்லை, நாங்கள் அப்படி செய்ய முடியாது. ஏனென்றால் என்னுடைய அனுபவத்திலே எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கிற பிள்ளைகள் மத்தியிலும் இந்த பிரச்சனைகள் கூடிக்கொண்டு வருவதை நான் காண்கிறோம். அதாவது செகண்ட் ஜெனரேஷன் மைக்ரன்ஸ் அண்ட் தேர்ட் ஜெனரேஷன் மைக்ரன்ஸ் இந்த பிரச்சனைகள் கூடிக்கொண்டு வருவதை நாங்கள் அனெக்டோட்டலியே காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த காரியத்தை நாங்கள் எங்களுடைய சமுதாயத்துக்கும் எதிர்கால சமுதாயத்துக்கும் நன்மையும் சுகாதாரத்தையும் வளர்ப்பதற்காக நாங்கள் கட்டாயம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அத்தோடு சஞ்சயன், இந்த ஒபிசிட்டி ஆனது எங்களுக்கு வர்ற போற குழந்தைகளை மட்டுமல்ல, தாய்மாருக்கும் இது தாக்குதலை ஏற்படுத்துகிறது. எனவே அவர்கள் இன்னொரு குழந்தையை பெற முற்பட்டால் அந்த தாக்கம் தொடர்ந்தும் சூழ்நிலையிலே இருக்கும். எனவே இந்த ஒபிசிட்டியை குறித்து நாங்கள் கவனிப்பது எங்களுடைய சுகத்துக்கு நல்லதாக இருக்கும் என நான் நம்புகிறேன்.
நீங்கள் ஒரு மருத்துவராக பொதுவான அறிவுரையை கூற மாட்டீர்கள் என்று தெரிந்தாலும் தனிப்பட்டவருக்கு ஏற்ற அறிவுரையை தான் நீங்கள் பொதுவாக கூறுவீர்கள். ஆனால் இந்த அறிக்கையை வைத்து ஒரு குழந்தை பெற நினைக்கின்ற அல்லது குழந்தை உருவாகி இருக்கின்ற ஒரு தாயாக போகின்ற ஒரு பெண் தனது உடலை எப்படி கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுரை ஏதாவது கூறுவீர்களா?
ஆம், சாதாரணமாக குழந்தை ஒன்றை பெற சிந்திக்கிற தாய் என்று நீங்கள் கூறினீர்களானால், முதலாவதாக அவர்களுடைய உணவருந்து முறைகளை, ஈட்டிங் ஹேபிட்ஸை ஹெல்த்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பிசிக்கலியே ஆக்டிவா இருக்க வேண்டும், அதாவது இன்டென்ஷனலியே எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டீஸ், வாக்கிங் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட வேண்டும். மூன்றாவதாக ப்ரீ கன்செப்ஷன் அப்பாயின்மெண்ட்ஸ், அதாவது ஒரு கன்சல்டேஷன், அதாவது அவர்களுடைய உடல் பெருமன் கூடுதல் ஆக இருப்பதாக அவருடைய குடும்ப வைத்தியர் சுகாதார நர்ஸ் கூறினால் அவர்கள் அதை குறித்து கவனம் எடுத்து ஒரு ப்ரீ கன்செப்ஷன் கன்சல்டேஷனு போய் ஒரு சரியான முறைகளே வந்து அதுக்கு பிறகு கருத்தரிப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும். அத்தோடு அவர்கள் கருத்தரித்தால் ரெகுலராக ப்ரீநேட்டல் ஆன்டிநேட்டல் கிளினிக்கு போய் அவர்களுடைய பிளட் டெஸ்ட், குளுக்கோஸ் லெவல்ஸ், பிளட் பிரஷர், அத்தோடு கரு எவ்வாறு வளர்கின்றது, எவ்வாறு முன்னேறுகின்றது குறித்து அவதானமாக இருக்க வேண்டும். அத்தோடு இந்த காரியங்களோடைய நான் ஆரம்பத்தில் கூறின என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ் என்று, அந்த என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ் என்று நான் கூறும் பொழுது அந்த கருவிற்கு எது என்வாயர்மெண்ட் என்பதை தான் நான் கூறுகிறேன். அதாவது இன் யூட்ரோ என்வாயர்மெண்ட், அதாவது தாயின் ரத்தத்திலிருந்து கருவுக்கு போற சப்ஸ்டன்சஸ், அதாவது ஹோமோன்ஸ், கெமிக்கல்ஸ், அதுகளும் இந்த ஃபீட்டல் டெவலப்மெண்ட்டை பாதிக்கலாம். எனவே இவர்கள் தாங்கள் என்னத்தை எடுக்கிறார்கள், அதாவது ரிஸ்கி சப்ஸ்டன்ஸ்களை அவாய்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும். சோ இது ஒரு பொதுவாக கூறக்கூடிய ஒரு அறிவுரையாக இருக்கிறது.
மிக நன்றி டாக்டர் மித்ரன் குமாரசாமி, மிக அழகாக தெளிவாக விளக்கினீர்கள். இன்னொரு சந்தர்ப்பத்திலே உங்களை தொடர்பு கொள்ளக்கூடும். அதுவரை உங்களுக்கு அன்புடன் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
நன்றி சஞ்சயன்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.